எனவே முதற் குரட்பாவிலே எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல உலகுக்கு ஆதிபகவன் முதலாக இருக்கின்றான் சொல்லும் பொழுது, அப்ப அவன் தலைவன்கதும் பெறப்படுது. அந்த அக்கரங்களோடு ஆனா கலந்திருப்பது போல உலகத்தோடும் அவன் கலந்துள்ளான் என்ற உண்மையும் பெறப்படுகின்றது. அதே கருத்தை இங்கேயும் சொன்னார். ஏன்னா அது சிவாகம கருத்து. அதை யார் சொல்லியிருக்காருனா, மெய்கண்டார் சொன்னதாக அவருடைய நேரடி சீடராகிய இந்த நூலாசிரியரும் நேரடி சீடர் தான். இது சிவஞான சித்தியார் ஆசிரியர் யாரு, அருளந்தி சிவம். இவரும் மெய்கண்டாருக்கு நேரடி மாணாக்கர் தான். இன்னொரு நேரடி மாணாக்கர் உள்ளார், நிறைய பேர் உள்ளார்கள். அதுல இன்னொருவர் யாருன்னா மணவாசகம் கடந்தார். அந்த மணவாசகம் கடந்த நாயனா இருக்கின்றாரே, அவர் உண்மை விளக்கம்ங்கிற நூல் எழுதியிருக்கிறார். அதுல என்ன சிறப்புனா, தான் கேள்வி கேட்பது போலவும் ஆசிரியர் தமக்கு விடை சொல்வது போலவும் எழுதியுள்ளார். சித்தாந்தத்தில் ஐயங்களை மட்டும் தன் வாக்காக வைத்து விளக்கங்களை எல்லாம் நம்முடைய ஆசிரியர் வாக்கா வச்சுட்டார். அது ஒரு சிறப்பு அந்த நூலுக்கு. அதுல மெய்கண்டார் சொல்வதாகவே சொல்லியிருக்கின்றார். 36 தத்துவங்களை கேட்டு அப்புறம் உயிருடைய இயல்பு என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் இறைவனுடைய இயல்பு என்னன்னு கேட்கிறார். குருட்ட போய் இறைவனுடைய இயல்பு என்னன்னு படர்க்கையர் கேட்கிறார். உம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டார். ஏன்னா குருவே சிவம் என கூறின நந்தி சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன்னா ஞான குரு அது உபசார வார்த்தை இல்ல. ஏன்னா அந்த குருவினுடைய ஆன்மா எப்படி உள்ளது, சிவத்தோடு அந்த இரண்டரை கலந்து எப்பவுமே சிவம் கலந்துருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கலப்பை உணர்ந்து அந்த சிவத்துக்கு அது ஆட்பட்டு விட்டது. அப்படி சிவமயமா விளங்குது அந்த ஆன்மா. அதனுடைய செயல் எல்லாம் சிவன் செயல் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஞான தேசிகிட்ட போய் சிவத்தின் இயல்பு யாதுன்னு படற்கையில கேட்காம இல்லையா, குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, இதுகாரும் உயிராகிய என்னுடைய இயல்பை கூறினீர், பொன்றாத நுண் உருவம் போதுகீர், அழிவில்லாத உங்களுடைய திருவடிவத்தை எனக்கு போதிக்க வேண்டும். பொன்றாத அழிவில்லாத நுண் உருவம் உங்களுடைய உருவத்தை போதுகீர் அப்படின்னார். அப்ப மெய்கண்டார் சொல்வார், உன்னை வந்து பிரத்யட்சமா நீ உணரலாம், இந்த கதிரவன் எப்படி உனக்கு காட்டி காட்டி உன்னுடைய கண்ணுக்கு காட்டி காட்டி உபகரித்து வருகிறதோ அதுபோல உன்னுடைய அறிவிலே நாம் விரவி இருந்து கொண்டு கலந்து இருந்து கொண்டு உன்னுடைய அறிவுக்கு நான் உணர்த்தி வருகின்றேன். நீ ஒன்றை அறிய முடிகின்றது என்றால் அது யாம் அறிவிப்பதனால்தான் சொல்லி அப்படி சொல்ற. இது உணர்வதற்கு உனக்கு அரிதா இருந்தால் புறத்தே பார், உன்னுடைய கண்ணுக்கு எப்படி கதிரவன் காட்டிக்கொண்டே இருக்கின்றது இடைவிடாமல், அத மாதிரி நாம் உன்னுடைய அறிவுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வெளி காட்சியை வைத்து அந்த உள்ள அனுபவத்தை உணர்ந்து கொள்ள சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். அந்த கலப்புக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அகரம் அக்கரங்களோடு கலந்திருக்கின்ற இந்த கருத்தை அப்ப சொல்ற. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதே கருத்தை அங்க சொல்ற. அந்த கருத்தை சொல்லி சொல்கின்ற, எந்த இடத்திலும் ஆன்ம அறிவிலே நாம் கலந்திருந்தால் அந்த ஆன்ம அறிவு விளங்கும், என்னுடைய கலப்பு இல்லை என்றால் அந்த ஆன்ம அறிவு விளங்காது. அப்ப இறைவன் இருப்பதை வந்து எல்லாரும் அறிந்து வருகின்றார்கள், எல்லாருக்கும் அறிவு நிகழ்கிறதே, அதுவே இறைவன் இருப்பதற்கு சான்று. ஏன்னா அவன் அறிவித்து வருவதனாலே எல்லாரும் அறிந்து வருகின்றோம், வேற நம்ம எந்த சான்றும் தேட வேண்டும். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கேன், அவ்வளவு அற்புதமாக அந்த உண்மை விளக்கம் சொல்கின்றது. அது சிவாகம கூற்று என்று அந்த இடத்துல சொல்ற. இந்த அகரமானது ஆணாவானது ஏனைய எழுத்துக்களோடு கலந்திருக்கின்ற அந்த ஓமை சிவாகமங்களிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்றார். என்னால வந்து சுவாமி எப்படி அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தி வருகின்றீர்கள், அதை என்னால உணர முடியலையே அப்படின்னா, அந்த உண்மையை சொல்வது சிவாகமம், அந்த சிவாகமத்தை கற்று நீ ஆராய்ந்து பார், அது உனக்கு அனுபூதி நிலைக்கு உன்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்றார். அக்கரங்கள் தோறும் அகர உயிர் நின்றால் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். மிகண்டார் வாக்கு உண்மை விளக்கத்தில் சொல்ற. அக்கரங்கள் தோறும் அகர உயிர் நின்றால் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். எக்கண்ணும் அப்படின்னா எந்த இடத்திலும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு யாம், அந்த அறிவில் உயிரறிவில் நில்லாவிட்டால் உயிருக்கு அறிவும் நில்லாது. எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல்லாகமம் ஓதும் நாடு ஆராய்ந்து பார், நல்ல சிவாகமும் சொல்லும் இதை ஆராய்ந்து பார் சொல்வதன் மூலமா அகரமானது ஏனைய எழுத்துக்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது என்ற ஓமையானது சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட ஓமை என்பதற்கு உண்மை விளக்கம் நமக்கு சான்றாக திகழ்கின்றது. அந்த சிவாகம ஓமையதான் இங்க சொல்ற. எனவே உபநிடதத்துக்கு நீ பாட்டில தான் தோன்றித்தனமா பொருள் பண்ணிக்கிட்டு சொன்னா அது அர்த்தம் இல்ல. சிவாகமத்தை கொண்டுதான் உபநிடத்துக்கே பொருள் பண்ண வேண்டும் என்கின்ற இங்கே உணர்த்துகின்றார். இப்ப சுவாமியுடைய உரை, வேதத்துள் ஆன்மா ஏகனே என்பதற்கு பரமான்மா ஒருவனே என்பது தாற்பரியம். தாற்பரியம்னா என்ன, உட்கிடை. மேலெழுந்த வாரியா பார்க்கும்போது நமக்கு ஒரு கருத்து தெரியலாம், ஆனா ஆராய்ந்து பார்த்தா தான் உட்பொருள் விளங்கும். அந்த உட்பொருளுக்கு தான் வடமொழியில என்ன பேர் சொன்னாங்க, தார்பரியம் சொன்னாங்க. உட்கிடை, உட்கருத்து, அதான் தார்பரியம். ஆன்மா ஏகனே, ஏகன் அப்படின்னா என்ன, ஒருவன், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க்கை ஏகன். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொன்னார், ஆ போட்டு அநேகன். இதே அங்க வந்துட்டா அந்த ஆ போட்டு வர்றது வந்துட்டா. அப்ப பாருங்க, ஏகன் அநேகன், ஏகன்னா ஒருவன், அநேகன்னா ஒருவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க, ஒருவன் அல்லன் அப்ப பலர்னு அர்த்தம். ஒருவன் அல்லர்னாதான் பலர்னு அர்த்தம் வரும், ஒருவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் வரும். அப்ப அநேகன்னா ஒருவன் இல்லைன்னு பொருள் வருதா, ஒருவன் அல்லன்னு பொருள் வருதா சொல்லுங்க. அநேகன்னா ஒருவன் இல்லைன்னு பொருள் பண்ணலாமா, ஒருவன் இல்லைன்னா ஒருவனுமே இல்லைன்னு ஆகும். ஒருவன் அல்லன் அண்மை பொருள் பண்ணாதான் அவன் ஒருவன் அல்லன் பலன் இல்லையா, ஒருவன் அல்லன் பலர் என்ற அர்த்தம் அப்பதான் வரும். பலர் என்பது என்னன்னா பல திருவுருவங்களை அவன் எடுத்து விளங்குகின்றான், பல பொருள்களோடும் கலந்து விளங்குகின்றான், அதனால பலர்னு சொன்ன. அவன் ஒருத்தன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காங்க, அதுவும் திருவாசகம் சொல்லிட்டு. அப்ப அநேகன் ஏன் சொன்னா, இந்த பஞ்சபூதங்களோடும் சூரியன் சந்திரன் ஆன்மா இவற்றோடும் எட்டு உருவாக கலந்து இல்லையா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி, இப்படி எட்டு வடிவம் கொண்டு விளங்குவதனால பலர் அநேகன் சொல்றாங்க. ஆனா ஒருவன் தான் இப்படி எட்டு உருவம் கொண்டு விளங்குகின்றான். எனவே ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சொன்னார். இது வந்து திருவாசகத்திலே சொல்ற, இதே எட்டு உருவத்தை சொல்லக்கூடிய பாட்டு திருவாசகத்திலே இருக்கு இல்லையா, புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான். அந்த பாட்டிலையும் பாருங்க, ஏகனும் அநேகனுமாய் நின்றான் அந்த பாட்டிலே வரும். ஒருவனே இப்படி எட்டு உருவத்தோடு கலந்திருப்பதனால ஏகனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப அநேகன்னா உங்களுக்கு என்ன பொருள் வருது, இன்மை பொருளா அண்மை பொருளா? அநேகன் இன்மை பொருள் தான் ஏன் சொல்லுவேன். அநேகன்னா ஏகன் இல்லை, அதான் அநேகன் அப்படின்னா. அப்ப ஒருத்தரும் இல்லைன்னு பொருள் வந்துடும், இறைவனே இல்லைங்கிற பொருளை போய் விட்டுரும். ஆனா இன்மை பொருள் சொல்லாம நீங்க அண்மை பொருள் சொல்லி பாருங்க. அநேகன் ஒருவன் அல்லன் அப்படின்னா பலர், பல பொருள்கள் தானே நம்ம அநேகன் சொல்லுதோம். அங்க அநேக பேர் நிக்காங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம் வரும், பலர் நிக்காங்க. அப்ப அண்மை பொருள் சொல்லி ஒன்று அல்லன்னா தான் பலன்னு கிடைக்கும். அப்ப ஏகம்ங்கிறது ஒரு எண் தானே, நம்பர் தானே, அதே மாதிரி துவைதம்ங்கிறது ரெண்டுங்கிற நம்பர் தானே. அப்ப எண்ணுக்கு முன்னால் அந்த அகரம் வரும்போது அன்னை பொருளை தான் குறிக்கும். வேற இடத்துல வேணா இன்மை பொருளை குறிக்கலாம், ஞானம் அதுக்கு எதிர்ப்புறம் அஞ்ஞானம், ஞானம் இல்லை இன்மை பொருள் குறிக்கத்தான் செய்யுது. எந்த இடத்துல இன்மை பொருள் பார்க்கணும், எந்த இடத்துல அன்மை பொருள் பார்க்கணும்னு விதி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஞானம் அஞ்ஞானம் பார்த்துக்கோங்க, இன்மை பொருளா இருக்கலாம். பிரகாசம் நம்ம வெளிச்சமே இல்லாட்டா அப்பிரகாசம் சொல்லலாம். ஆனால் துவைதம் என்பது எண்ணுக்கு முன்னால் அகரம் வரும்பொழுது அது அண்மை பொருள் தான் குறிக்கு. அநேகம்னா ஒன்று அல்லன்னு தான் பொருள் தருது. அப்போ அத்வைதம் ரெண்டு அல்லன்னு தானே பொருள் தரணும் என்பது சைவ சித்தாந்தம். எண்ணு பொருள் மேல் வந்த நகரம் அண்மை பொருள் தான் உணர்த்தும், இன்மை பொருள் உணர்த்தாது. தெளிவா இருக்கு நமக்கு. பாணினி சூத்திரத்திலே இது இந்த கருத்து இருக்கு. எண்ணு பெயர் முன்னால், எண்ணு பெயர்னா என்ன, எண்களுடைய பெயர்கள் ஒன்று ரெண்டு ஏகம் துவைதம் இதெல்லாம் தான் எண்ணு பெயர். எண்ணு பெயர் முன்னால் அகரம் வரும்பொழுது அண்மை பொருள் தான் உணர்த்தும். எனவே இங்க அத்வைதத்திலே இரண்டு அல்ல என்ற பொருள் தான் வந்து இரண்டாவது பொருளே இல்லைன்னு பொருளை உணர்த்தாது. ரெண்டு அல்ல, ரெண்டு பொருளா இருந்தும் அவை ரெண்டு பொருள் அல்ல என்று சொல்லுவது போல இணைந்துள்ளன என்று கருத்து. அதான் வேதத்தோட ஆன்மா ஏகன்னு சொன்னதுக்கு தார்பரியம் என்ன அப்படின்னா, பரமான்மா ஒருவனே. ஐயா பரமான்மா பலர் கிடையாது, அதான் அதுக்கு அர்த்தம். வேதத்தோட ஆன்மா ஏகன், ஏகனே என்பதற்கு பரமான்மா ஒருவனே என்பது தார்பரியம் ஆகலான் அது பற்றி முரணுதல் இல்லை. அதனால சித்தாந்தத்துக்கும் உபனிடத்துக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. அது பற்றி முரணுதல் இன்மையான் மேலை செய்யுளின் வேறா என்றதுவும் சூத்திரத்துல வந்து வேறுன்னு சொன்னது, இறைவன் வேறு உயிர்கள் வேறுன்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றாகிய அகரம் பல எழுத்துக்களின் விரவி நிற்றல் காணப்படுதலின், ஒரே எழுத்தாகிய ஆனா பல எழுத்துக்கள் கூட விரவி நிற்கிறது. அது மாதிரி ஒருவனாகிய பரமான்மா பல உயிர்களின் விரவி நிற்றல் ஞானம் என்னும் ஆசங்கைக்கு இடமின்மையான். ஒரு பரமான்மா எப்படி எல்லா உயிர்களோடும் விரவி நிற்க முடியும், இவன் ஒரே ஒருத்தன் இறைவன், உயிர்கள் எண்ணற்றவை, ஒரு இறைவன் எல்லா உயிர்களோடும் எப்படியா இணைந்திருக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு அக்கரம் தான் ஆனாங்கிறது, அது பிற எல்லா எழுத்துக்களோடும் விரைவி நிற்பது இல்லையா. அத மாதிரிதான் பல உயிர்களின் விரைவி நிற்ற யாஞ்சனம் என்னும் ஆசங்கைக்கு இடமின்மையான் என்ற சந்தேகத்துக்கு அங்க இடம் இல்ல. அகரத்தை பார், அது எல்லா அக்கரங்களோடு சேர்ந்திருக்கிறத பார், சந்தேகத்துக்கு இடம் இல்ல. உடனுமா என்றதும் அமைவுடவன வேறாய்ன்னு நாங்க சொன்னதும் சரிதான், உடனாயின்னு சொன்னதும் சரிதான். ஏன்னா ஏகாதிபதி என்ன சொல்றான்னா ஒன்றாய் வேறாய் உடனாய்னு மூணு சொன்னீங்களே அதுல முதலதுதான் எங்களுக்கு உடன்பாடு ஒன்றாய். ஏன்னா ரெண்டா பொருளே கிடையாது, ஒரே பொருள் தான் இருக்கு. ஒன்றாய் நல்லா சொல்லுங்க. ஆனா அடுத்தால சொல்றீங்களா வேறாய் சொல்லக்கூடாது, உடனாய் அது சொல்லக்கூடாது. ஒன்றாய்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான், வேறாய் உடனாய்னு சொன்னா முரணுங்கிறான். இவர் என்ன சொல்றாரு அப்போ, வேறாய்னு சொல்வது முரணாது உடனாய்னு சொல்வது முரணாது. வேறாய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வேதத்துல வந்து ஆன்மா ஏகன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம், பரமான்மா ஒருத்தனே இருக்கிறான் அர்த்தம், ரெண்டாவது பொருளே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆகவே ரெண்டாவது பொருள் உயிர் இருக்கின்றது, உயிர் வேறு பொருள், இறைவன் வேறு பொருள், பொருள் தன்மையால் வேறாயின்னு சொன்னது முரண்படாது. உடனாயின்னு சொன்னது முரண்படாது, ஏன்னா ஒரே ஒரு அகரம் மற்ற எல்லா எழுத்துக்களோடும் உடனாயிருந்து அதை அவற்றை செலுத்துகிறது. அது மாதிரி ஒரே இறைவன் மற்ற எல்லா உயிரோடும் உடனாயிருந்து செலுத்துகின்றான், அதனால உடனாயிருந்து சொன்னது முரண்படாது. அவை இரண்டும் அமைவுடையன பொருத்தம் உடையனதா என்பதா. உண்மை சிறப்பின் கண் வந்தது, சிவனும் சேர்ந்தே, சிவனும் அப்படிங்கிற உண்மை வந்து சிறப்பு உண்மை. அப்புறம் சொல்ற ஒன்றாய் இருப்பதற்கு வந்து, ஒன்றாய் இருந்தாலும் அவன் பொருளால் வேறுதான் என்பதற்கு அருமையான உவமை. உடல் உயிரை வச்சே சொல்லிடுறாரு, உருவோடு கருவி எல்லாம் உயிர் கூட நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். தரும் உயிர் அவனை ஆகா, உயிரவை தானும் ஆகான், வருபவன் இவை தானாயும் வேறுமாய் மண்ணி நின்றே. என்ன பதவுரையில பாருங்க எப்படி கொண்டு கூட்டிருக்காரு தெரியும். உயிர் உருவோடு கருவி எல்லாம் கொடு நின்று, கொண்டு நின்றுங்கத வந்து கொடு நின்றுன்னு சுருக்கி சொல்றாங்க. உயிர் உயிர் என்ன செய்கின்றது, உருவோடு கருவி எல்லாம் கொண்டு நின்று, உரு உருவுங்கும் போது உடல் உடல் கருவிகள் எல்லாவற்றையும் உயிரானது தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது இல்லையா. உயிர் வந்து நரம்பு முதலியவற்றால் பிணிக்கப்படும் தனுவையும், தனுனது உடம்பு, தனுவையும் உடம்பையும், ஐம்பொறியும் அந்த கரணம் போன்ற கருவிகளையும் புறக்கருவி அகக்கருவிகளையும் கொண்டு அந்த உடம்பு கருவிகளோடு உயிரானது உடனாய் நிற்கின்றது. நின்ற வழியும் வேறாய் வருவது போல, உயிர் உயிரே உடம்பு உடம்பே. ஐயா உயிர் வந்து உடலோடும் உடல்ல உள்ள கருவிகளோடும் பிரிப்பின்றி ஒன்றாய் கலந்துள்ளது வாஸ்தவம் தான். கலந்திருந்தாலும் உயிர் உயிர் தான், உடம்பு உடம்பு தானே இல்லையா. உயிர் உடம்பாய் ஒழியாது, உடம்பு உயிராக மாட்டாது. ஒழியாதுன்னா ஆகாது அவ்வளவுதான் அர்த்தம், ஒழியாதுன்னா ஒளிஞ்சு போகாதுன்னு அப்படியே ஆகாது அப்படின்னு அர்த்தம். உயிர் உடம்பாய் ஒழியாது, உயிர் உடம்பா ஆயிராது, உடம்பும் என்ன செஞ்ச முடியாது உயிர ஆயிர முடியாது, கலந்திருக்கின்றன ரெண்டும் அவ்வளவுதான். உயிர் உயிர் தான், உடம்பு உடம்பு தான். அத மாதிரி அதுபோல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். உயிர் எப்படி உடம்பு நம்ம கருவிகள மருவி வாழ்கின்றதோ, அதாவது கலந்து வாழ்கின்றதோ, அது மாதிரி ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். முதல்வன் உயிர்களோடு அபேதமாய் கலந்து நிற்பன். பேதத்துக்கு எதிர்ப்பதான் அபேதம், பேதமின்றி கலந்து நிற்பன் அவ்வளவுதான். வேதமாய் கலந்து நிற்பன்னா பேதமின்றி கலந்து நிற்பன். முதல்வன் உயிர்களோடு அவேதமாய் கலந்து நிற்பன், கலந்து நிற்கின்றான். அஞ்ஞானம் நின்ற வழியும் அவ்வாறு கலந்து நின்ற போதும், அதனால கலந்து நிற்கான உயிர் சிவம், சிவம் உயிர்னா மாறிடுமா. அஞ்ஞானம் கலந்து நின்ற வழியும் தானும் உயிரவை ஆகான், தரும் உயிர் அவனை ஆகா, அவ்வாறு கலந்து நின்ற போதும் முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, முதல்வன் உயிராய் ஒளியான், பொருந்திய உயிர் முதல்வனாக மாட்டாது. உயிர் வந்து உடலோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உடல் உடல் தான் உயிர் உயிர் தான். அது மாதிரி முதல்வன் உயிர்களோடு கலந்திருந்தாலும் முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, உயிர் அவன் ஆகான்னு சொல்லணும். உயிர் வந்து அந்த முதல்வனாக ஆகாது, உயிர் அவன் ஆகான்னு சொல்லணும். ஆனா எப்படி இருக்கு பாட்டுல, உயிர் அவனை ஆகான்னு இருக்கு. அவன் ஆகான்னு சொன்னா உயிர் அவனாக ஆக முடியாது அர்த்தம் ஆயிரும். ஆனா உயிர் அவனை ஆகான்னு சொல்றாரு, அந்த இடத்துல ஏன் ஒரு ஐ போட்டாரு அப்படின்னா அந்த ஐ வந்து சாரியை அப்படி ஐ வரலாம். அது திருவம்பாவையில சொல்றாரு இல்லையா, மானே நீ நென்னல், நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படின்னு சொன்ன. நென்னல்னா நேற்று, மானே நீ நேற்று என்ன சொன்ன, நாளைக்கு நானே வந்து உன்னை எழுப்புதான்னு சொன்னேன். நேற்றுனா நென்னல்னு சொன்னா போதும். ஆனா என்ன சொல்லுவாரு மணிவாசர் பெருமான், மானே நீ நென்னலை அப்படிம்பாரு. நென்னல்னாலே நேற்றுன்னு பொருள் தருது. அப்புறம் ஏன் நென்னலைன்னு ஒரு ஐ சேர்த்தார் அப்படின்னா ஓசைக்காக சேர்த்தார், அது ஒரு சாரியை. அந்த ஐ வந்து நீயாகிய எம் கணவனை குறுந்தொகையை சொல்றா, இம்மை மாறி இம்மை மாறி மறுமை ஆகிடும், நீயாகிய எம் கணவனை. இந்த பிறவுகள் அடுத்த பிறவு வந்தாலும் நீதான் என் கணவன், நீயாகிய என் கணவன் சொன்னா போதும், கணவனை அப்படிங்கிறான். அந்த இடத்துலயும் ஐ வந்து ஒரு சாரியை, மானேனி நென்னலை அதுலயும் ஐ வந்து சாரியை. அத மாதிரி இங்க உயிர் அவனை ஆகா அப்படின்னா உயிர் அவன் ஆகா அப்படிதான் பொருள். அந்த ஐ வந்து சாரியை. அதான் கீழே விசேட குறிப்பிட பாருங்க, ஐ சாரியை, உடனே சுவாமியில அதெல்லாம் குறிச்சிருவாங்க. என்னையா பாட்டு எப்படி வருது, அதுக்கு எப்படி பொருள் பண்றது, ஒரு இடர்பாடு வரும் இல்லையா, தேவையான குறிப்புகளை அப்படியே கொடுத்துறாங்க. முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, அவ்வாறு ஆயினும் உயிர் அவ்வுடம்பின் வேறாகியும் அதுவாகி நிற்றல் காணப்படுதல் போல. உயிர் வந்து அப்படி வேறு பொருளா இருந்தாலும் உடம்பேவாக தானே இருக்கு. உயிர் தான் தனித்து தன்னை காட்டிக் கொள்கிறதா, உடம்புதான் தான்கிற மாதிரி தானே இருக்கு. அது மாதிரியே இவை முதல்வன் அஞ்ஞனம் வேற ஆகியும் தன்னை தனியாக காட்டிக்கொள்ளாமல் அந்த உலகெல்லாம் ஆகியே நிற்கின்றான். அஞ்ஞனம் வேறாகியும் உலகெல்லாம் ஆகி நிற்றல் அமைவுடையன் என்க. வேறாகி பொருளால் வேறாக இருந்தாலும் எப்படி கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான் என்பதற்கு அருமையான எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கிறான். ஏன்னா பாடல்ல சூத்திரத்தில் என்ன இருக்கு, உலகெல்லாம் ஆகியின் தான் இருக்கு, உயிரும் உடலும் கூட ஒன்றாகின்னு பாட்டுல இல்லையே, அதான் அதிகரணத்தில் அதெல்லாம் எடுத்து விளக்குகின்ற. ஐ சாரியை அவை பது பகுதி பொருள் விகுதி. அவைன்னு எங்க வருது, உயிர் அவைன்னு வருது, மூணாவது அடியில வருது. உயிர் அவனை ஆகா, உயிர் அவை தானும் ஆகா. உயிர் அவைன்னா என்ன அர்த்தம், உயிர் அவைன்னு தனித்தனியா பிரிக்கக்கூடாது. அவைங்கிறது அந்த உயிர்ங்கிற பொருளையே தான் தருது. இந்த உயிர் அவைங்கிறதுல உயிரவை என்ற சொல்ல பிரிச்சு எங்கன்னா உயிர் அவைன்னு பிரிஞ்ச, இதுல உயிர் வந்து பகுதி, அவைங்கிறது விகுதி. இந்த அவைங்கிற விகுதிக்கு தனியா பொருள் இல்லை, உயிர்ங்கிற பகுதியின் பொருளையே தான் இதுவும் தருது. அதனால பகுதி பொருள் விகுதி, பகுதியின் பொருளையே தரக்கூடிய விகுதி. இப்ப சொல்றோம் காளை அவன் வந்தான் அப்படின்னு சொல்றோம், அல்லது மங்கை அவள் வந்தாள் சொல்றோம். மங்கை அவள் வந்தாள்னா என்ன அர்த்தம், மங்கை வந்தாள்னு அர்த்தம். இந்த மங்கை அவள் உள்ள அவள் அந்த மங்கைங்கிற பொருள் தான் தருது, இந்த பகுதியின் பொருள் தான் தருது. இந்த மாதிரி வர்றது தான் என்ன சொல்றோம், பகுதி பொருள் விகுதி. எனவே அவை பகுதி பொருள் விகுதி. ஏன் இதெல்லாம் சொல்லணுமா சார் உரையில அப்படின்னா, அல்லது அவைனா ஒரு சபைன்னு ஒரு பொருள் பண்ணான்னு வீங்க, இது அவைனா அகிரினை பன்மையா பொருள் பண்ணா, எதுனா அவைங்கிற சொல் வந்து அவன் மாடுகளா அங்க இருக்கு அவை அப்படின்னு சொல்றோம், அது வந்து அகிரினை பன்மை சுட்டு, அகிரினை பன்மை சுட்டு அவைன்னு சுட்டி சொல்றோம். அவைங்கிறது சுட்டு பெயரா வரல, அவைனா சபைங்கிற பொருளையும் வரல, அந்த உயிர்ங்கிற பகுதி பொருளை வந்து விகுதி தான்ப்பா அவ்வளவுதான் தெளிவுபடுத்துறாங்க. நின்று வருபவன் என இயையும், எப்படி கூட்டிக்கிடணும், நின்று வருபவன் அப்படின்னு பாட்டை வந்து கூட்டிக்கிடணும். எப்படி உருவோடு கருவியெல்லாம் உயிர்கோடு நின்று வேறாய் வருவது போல, இறைவனும் வந்து அந்த உயிர்களோடு நின்று வேறாய் வருபவன் அப்படின்னு கூட்டிக்கணும். இவை இரண்டு செய்வதானும் ஐயா, அந்த முதல் அதிகரணத்தில் ரெண்டு பாடல்கள் இருக்கின்றது. இந்த ரெண்டு பாடல்களால முடிவாக கூறப்பட்ட கருத்து என்ன, முதல் பாடல் வந்து அவன் ஒரு பொருள் தானே இருக்கிறது, பன்மை சொல்றீங்களே அப்படிங்கும் போது, வேறாயின்னு சொல்றீங்களா உடனாயின்னு சொல்றீங்களாங்க போது, அவன் வந்து பொருளால் வேறாயிருக்கின்றான் இல்லையா, ஒன்றுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பரம்பொருள் ஒன்று தான் அர்த்தம். எனவே பொருளால் வேறாயிருக்கின்றான்னு சொல்றதுல எந்த தடையும் இல்ல, உடனாய்னு சொல்றதுலும் தடை இல்ல. அக்கரங்களோடு எல்லாம் உடனாய் அகரம் இருப்பது போல இவனும் உடனாயிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அதை நிலைநாட்டினார். இந்த பாட்டுல வந்து அது என்னையா ஒன்றாக கலந்துகிட்டே வேறாயிருக்கான்னு சொல்றீங்களா, அது எப்படிங்கும் போது, உடலோடு கருவிகளோடும் உயிர் ஒன்றாய் கலந்திருந்தும், உடல் உடல் தான் உயிர் உயிர் தான் வேறு வேறு பொருள், அது மாதிரி உயிர்களோடு ஒன்றாய் கலந்திருந்தும் முதல்வன் முதல்வன் தான் உயிர் உயிர் தான், உயிர் முதல்வன் ஆகிவிடாது, முதல்வன் உயிராகிவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ரெண்டு பாடல்கள் முடிவான கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து அந்த உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாயின் சூத்திரத்தில் வந்தது பாத்தீங்களா, அந்த கருத்து நன்கு தடை விடைகளால் சாதிக்கப்பட்டது. என்னென்ன தடைகள் இதுல எழுப்பணுமோ எல்லா தடைகளையும் வாங்கி அவற்றை மறுத்து அவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அத்துவிதத்தினுடைய உண்மை பொருள் இங்கே உணர்த்தப்பட்டது. மற்ற கொள்கைகளுக்கெல்லாம் என்ன பேருன்னா பேதவாதம் அப்படின்னு ஒரு கொள்கை இது. உயிரும் இறைவனும் எப்பவுமே வேறுதான், எனது ஒன்றாய் கடப்பது கூட கிடையாது, முத்தியில கூட பிரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. அதுக்கு பேதவாதம்னு பேரு. ஏன்னா அந்த பேதத்தையே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வலியுறுத்துவாங்க, பேதவாதம். இது மத்வாச்சாரியருடைய கொள்கை, மத்வருடைய கொள்கை அதுதான். இருள் ஒளி இது ரெண்டுக்கும் கலப்புண்டா, அத மாதிரிதான் ஐயா, பரமாத்மாவும் சிவான்மாவும், சிவான்மானா உயிர்கள், பரமாத்மானா இறைவன். ஆமா, பரமாத்மாவும் சிவான்மாவும் எப்பவும் பிரிஞ்சேதான் இருக்கும், ஒரு நாளும் ஒண்ணு சேராது, கலப்பினாலும் வேறு அப்படிங்கிறான், நாமளும் வேறுன்னு சொல்றோம். அதான் இந்த இடத்துல குழம்பாவும் புரிஞ்சுக்கணும், ஆதிசங்கர் ஒன்றாயும்பாரு நாமளும் ஒன்றாயின்னு சொல்றோம், மத்துவர் வேறாயிங்காரு நாமளும் வேறாயின்னு சொல்றோம், வைணவ ஆச்சாரியராகிய ராமானுஜர் அவர் உடனாயும்பாரு நாமளும் உடனாயின்னு சொல்றோம், ஆனா அவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றை மாத்திரம் சொல்வார்கள், உபநிடதங்களிலே இந்த மூன்று சொல்லியிருக்கின்றன. அதுல ஒன்றுதான் சரியானது, மற்ற ரெண்டையும் இதுக்கு ஏத்தபடி வலிந்து பொருள் கொள்வார்கள் அல்லது பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொன்னது என்றோம். சங்கரர் சொல்லும்போது என்ன சொல்வார்னா, ஒன்றாய்னு சொன்னதுதான் சிறந்த பக்குவர்களுக்காக சொன்னது, வேறாய் உடனாயெல்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொன்னதுன்றார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமக்கு ஏற்றபடிதான் பொருள் கொள்வார். சைவ சித்தாந்தம்னா உபநிடதங்கள்ல ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மூன்றுமே சரிதான் அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான். மூன்றும் அது எப்படி ஒன்றோடு முரணாதான் முரணாது, ஒன்றாய்னா கலப்பினால் ஒன்றாய் கலந்திருக்கின்றான் அர்த்தம் ஐயா, உயிர் உடல் மாதிரி. வேறாய்னா ஒரு நாள் வேறாய் பிரிஞ்சிட்டான்னு அர்த்தம் இல்ல, கலந்துட்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டான்னு அங்க சொல்லல, முதல்ல சொன்னதை முரண்படுத்தபடி ரெண்டாவது சொல்ல மாட்டோம். பொருளால் வேறாய், உயிர் தான் உடலோட கலந்திருக்கு, உயிர் உயிரே உடல் உடலே. அப்ப ஏன் கண்ணும் அறுக்கணும்னு அதுக்கு ஏன் வேற ஓமை காட்டுறீங்க அப்படின்னா, நம்ம அறிவிக்கின்ற பொருள் இது அறிகின்ற பொருள் உணர்த்துவதற்காண்டி, காட்டுகின்ற பொருள் வேறு காண்கின்ற பொருள் வேறு. கலந்திருந்தாலும் கூட கண்ணொடியும் கதிரொடியும் கலந்துதான் இருக்கு, அது காட்டுவது இது காண்பது. அது மாதிரி இறைவனும் உயிரும் கலந்திருந்தாலும் அவன் அறிவிப்பவன் இவன் அறிபவன், அதனால பொருள் தன்மையால் வேறாய். பொருள் தன்மைங்கிறது அறிவிக்கும் பொருள் அறியும் பொருள், அதான் பொருள் தன்மையும் வேறாய். பொருள் தன்மையால் வேறாய் இருப்பது அறிவிக்கும் பொருள் அறியும் பொருள். செலுத்தும் தன்மையால் உடனாயிருக்கின்றது, கண்ணொடியும் உயிர் அறிவும் போல. இவ்வளவு அற்புதமா சொல்றது சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான். சிவாகம் தான் அது, சுவாமி தான் சொல்லியிருக்கார் சிவாகமத்துல, அதை வந்து நம்ம தமிழ்ல அருமையா எடுத்து சொல்றாங்க. ஆகவே மத்துவருடைய கொள்கை வேறு வேறுனு மட்டுமே சொல்வது பேதவாதம். ராமானுஸ்வர் கொள்கை உடனாய்னு சொல்வது, ஒரு வகையில ஒன்று ஒரு வகையில வேறு, எனவே உடனாயின்னு அவர் புதுமையா சொல்வார். ஆகவே பேதமும் சொல்லி அபேதமும் சொல்றதுனால பேதாபேதவாதம், பேத அபேதவாதம் சேர்த்து சொல்லுங்க பேதாபேதவாதம். சரி, சங்கரருடைய கொள்கை ஒன்றுதான் அப்படின்னு சொல்வது இல்லையா, அது அபேதவாதம். ஆக இந்த முக்கூற்று மதங்களையும் பரிகரித்து, இந்த மூன்று வகையான கொள்கைகளையும் பரிகரித்து ரிஜெக்ட் பண்ணி மறுத்து இல்லையா, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்ற முதற்கூற்று பொருள் வலியுறுத்தப்பட்டது. உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய்னு சொன்ன அந்த முதல் பகுதி, சூத்திரத்தின் முதல் பகுதி, முதல் கூறு வலியுறுத்தப்பட்டது. இன்னும் இதற்கட்படும் கடாவிடைகள் எல்லாம் முன்னர் விரித்து கூறப்படும் என்பது பற்றி ஈண்டு விரித்தினர். முன்னர்னா ஆராய்ஞ்சுத்திரம், அப்புறம் உண்மை அதிகாரம், இவற்றிலாம் இது இதுக்கு மேலேயும் தடைகள் வரும், அதுக்கு விடைகள்லாம் அங்க வரும், அதனால ரெண்டே ரெண்டு பாட்டும் நிறுத்திக் கொண்டார்கள். இப்ப சிவஞான போதம் பாத்தீங்கன்னா இந்த முதல் அதிகாரம் இதை விட விரிவா தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா என்னையா சித்தியா ரொம்ப விரிவான நூல்னு சொல்றாங்க, சிவஞான போதம் சுருங்கிய நூல்னு சொல்றாங்க. ஆனா இந்த அத்வைத சம்பந்தத்தை விளக்குற இடம் வந்து சிவஞான போதத்துல ரொம்ப விரிவா இருக்குது. நிறைய வெண்பாக்கள் சொல்லுவார், மேற்கோள் ஏது அதுக்கெல்லாம் விளக்கமே நிறைய விரியும், வெண்பாக்களும் நிறைய சொல்லுவார் அதுல. ஆமா, ஒன்றாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, வேறாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, உடனாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, அப்புறம் மூணையும் சேர்த்து அதுக்கு ஒரு வெண்பா, அப்படி நிறைய விரிவா சொல்லுவார். முதல் நூல்ல விரிவா சொன்ன செய்திகளை வழி நூல்ல சுருக்கி சொன்னா போறோம். ஏற்கனவே ஆசிரியர்கள் விரித்ததை வந்து மேலும் விரிக்க வேண்டியதில்லை. அவர்கள் எதையற்றையெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கின்றார்களோ அவற்றை பின்வந்த ஆசிரியர்கள் விரித்து சொல்வார்கள், முன்னோர்கள் விரித்து சொல்லியவற்றை தொகுத்து சொல்வார்கள். அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்றதுக்கு எதுக்கு இன்னொரு நூல் இல்லையா, அதான் இளம்பூரணர் தொல்காப்பி ஊரில் அதான் சொல்வார், வழிநூல் செய்யணும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிதான் செய்வார்கள் அப்படின்னா. அதுதான் இங்க அருள்நிச்சயமும் சொல்லியிருக்காரு. முதல் நூல்ல நல்ல விரிவா இருக்கு அத்வைத சம்பந்தம், ஆகவே இங்க சுருக்கமா சொன்னார். மேலும் இங்க பிற இடங்கள்லயும் சொல்ல வேண்டிய இயைப்பு வருகின்றது, இடங்கள் வருகின்றன, அங்க வந்து சொல்லுவோம், இங்க இந்த அளவு இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. கடாவிடைன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப கடானா என்ன அர்த்தம், தடைன்னு அர்த்தம் இல்லையா. கடாங்கிற சொல்லுக்கு வந்து என்ன, நம்ம அந்த ஆட்டு கிடா அதெல்லாம் கூட கிடானா கடானா கிடான்னு நினைக்கிறது உண்டுதான். கடானா இந்த இடத்துல கேள்வி, ஒரு தடை, ஆட்சேபனை அப்படின்னு சொன்ன அதுக்கு விடை. கடா விடைகளால் முன்னர் விரித்து கூறப்படும் என்பது பற்றி ஈண்டு விரித்திலர் அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் அவன் ஒளியாய் ஓங்கி இருக்கின்றான் அப்படின்னு பாட்டுல வந்தது இல்லையா, உலகளாமாகி வேறாய் உடனுமாய், அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஒளியாய் ஓங்கின்னு வந்தது, அதான் சக்தி ரூபம். நாங்க அதை பத்தி ஒன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க உரையாசிரியர் வந்து. எதையும் ஆசிரியர் விளக்காம விடவில்லை. ஒளியாய் ஓங்கிங்கிறத பத்தி ஒன்னு சொல்லலையா அப்படின்னு நமக்கு நாளை சந்தேகம் வந்தா சொல்றா பாருங்க. இனி ஒளியாய் ஓங்குதற்கட்படும் கடாவிடைகளே மேலை சூத்திரத்துள் ஏய்வு பற்றி கூறி போந்தமையின் ஈண்டு தெரித்திலர். சக்தி ரூபமா நம்ம விளங்குறத பத்தி போன சூத்திரத்திலேயே சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அங்கேயே சொல்லிட்டேன் இல்லையா. ஆமா, லயசிவன், போக சிவன், அதிகார சிவன், இப்படி மூன்று சிவனா இருந்தா அப்புறம் என்ன ஒரு சிவன் சொல்றீங்களா அப்படிங்கும் போது அந்த இடத்துல விளக்குனார் இல்லையா. இந்த பேதங்கள் எல்லாம் அவனுடைய சக்தி இடத்தில் தோன்றுபவை, அவன் ஒருவனாகத்தான் இருக்கின்றான், அவன் சக்தி பலதரப்பட்டு விளங்குகின்றது அப்படின்னு அங்க சிவசக்தி பத்தி அங்க சொல்றதுனால என்ன, ஓங்கு ஒளியாய் சக்தி ரூபம் தானே, சக்தி ரூபத்தை முதல் சூத்திரத்திலேயே சந்தர்ப்பம் வந்த இடத்துல சொல்லியாச்சு, இங்கேயும் மறுபடியும் சொன்னான் அப்படின்னா ஒரு நூல்ல வந்து சொன்ன செய்தியே மறுபடியும் சொல்லக்கூடாது. சொன்னால் அது கூறியது கூறல் அப்படிங்கிற குற்றம். ஒரு நூல்னா 10 குற்றங்கள் இருந்து நீங்கி இருக்கணும் சொல்லியிருக்கு. நூல்லாம் எளிதா எழுதி அலங்கேற்ற முடியாது அந்த காலத்துல. இன்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது, இன்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னா விதிகள் வச்சிருக்காங்க. தமிழ் அப்படி கட்டி காத்தாரு. தமிழ் நூல் அப்படின்னா அப்படி அது முழுமையானது, நிறைவானது, எல்லா குற்றங்களிலும் நீங்கியது, எல்லா நலன்களும் கொண்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நூல்கள் தான் தோன்றணுங்கிறதுக்காக அப்படி வரையறை வச்சிருக்காங்க. அதுல அந்த 10 குற்றங்கள்ல முதல்ல என்ன சொல்றாங்க, கூறியது கூறல். இப்ப பேசும்போது பேச்சாளர் வந்து சொன்னதை மறுபடியும் சொல்லலாம், அது வேற. நூல்ல வந்து எழுதப்பட்டு அல்லது அச்சாகி அப்படியே இருக்கிறது, அதே மறுபடியும் சொன்னா வந்து என்ன ஆகும், நிறைய கருத்துக்கள் தெரியாதவங்க கூட சொன்னதே மறுபடியும் சொல்லி அதையும் ஒரு நூலாக அரங்கேற்றிடக்கூடும். அப்படிலாம் வரக்கூடாது, தரம் குறைந்த நூல்கள் வரக்கூடாதுதான் இப்படிலாம் விதிகள் வச்சிருக்காங்க. கூறியது கூறல் என்ற குற்றம் வரக்கூடாது, அங்க சொல்லியாச்சு, அதனால இங்க வந்து விரிக்கல. அதுக்கு அஞ்ஞானமாக இதோட விட்டாங்க பாருங்க, சுவாமிகள் இன்னும் அருமையா அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அகுது அஞ்ஞானமாக அது அப்படி இருக்க சரி, அங்க விரிச்சு சொன்னதுனால இங்க சொல்லல. அத்துவித சம்பந்தத்தை பத்தி இன்னும் பின்னால சொல்ல போறாங்க, அதனால இந்த அளவோட நிறுத்திட்டாங்க எல்லாம் சரி. முதல்நூல் பொருளை முதல் நூலில் கிடந்தவாறன்றி தொகுத்தல் முதலிய நால்வகை யாப்பினுள் ஒன்று பற்றி செய்வதன்றே வழிநூலாவது. ஐயா வழிநூல்னா என்ன, இப்ப சிவஞான போதம் மெய்கண்டார் செய்தது முதல் நூல், இந்த சிவஞான சித்தியார் அருளந்தி சிவாச்சாரியார் செய்தது வழிநூல். வழிநூல்னா என்ன, முதல் நூல்ல தொகுத்து இருந்தவற்றை இங்க விரித்து சொல்லணும், அங்க விரித்து சொன்ன தொகுத்து சொல்லணும். மற்றபடி முதல் நூல்ல சொன்ன அதே சொற்களையும் வாக்கியங்களையும் அப்படியே எடுத்தா சொல்வது, அது அந்த சொற்கள் தான் முதல் நூல்ல இருக்குது. நீங்க ஒன்னதை சுருக்கி சொல்லுங்க, அதை விரித்து சொல்லுங்க. சொல்றார் இல்லையா இந்த நூலாசிரியர் சொல்றார், ஆனா சில இடங்கள்ல அந்த முதல் நூல் சொற்களையும் அந்த தொடர்களையும் அப்படியே எடுத்து இவரும் வச்சிருக்கிறாரு, அப்படி வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நால்வகை யாப்பினுள் ஒன்று பற்றி செய்வதென்றே வழிநூலாவது. வழிநூல் நால்வகை யாப்பு, நால்வகை யாப்புல ஏதாவது ஒரு யாப்பை பின்பற்றி செய்யணுமா. யாப்புன்னா அந்த இடத்துல செய்யுள் இலக்கணம்னு அர்த்தம் இல்ல, அதாவது இந்த இடத்துல யாப்புன்னா என்ன அர்த்தம்னா, முதல் நூல் வந்து ரொம்ப சுருக்கமா இருந்தா வழிநூல் அதை விரிச்சு செய்யணும், இது விரித்தல் யாப்பு. அல்லது முதல் நூல் விரிவா இருந்தா அதை சுருக்கி செய்யணும், இது தொகுத்தல் யாப்பு. அங்க அல்லது ஒன்னு செய்யணும், அங்க விரிச்சிருந்து இங்க தொகுத்தும், அங்க தொகுத்து இருந்து விரிச்சு செய்யணும், அது தொகை விரி. அல்லது முதல் நூல் வேறொரு மொழியில இருக்கு, இது நம்ம நாட்டு மொழியில நம்ம மொழிபெயர்க்கணும்னு மொழிபெயர்ப்பு. இதான் நால்வகை யாப்பு, தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்ப்பு எனத்தகம் நூல் யாப்பு ஈரிரண்டு என்ப நன்னூல் சூத்திரம். நூல் யாப்பு வழிநூலுக்கு நால்வகை, இந்த நால்வகையில ஏதாவது ஒன்னு பின்பற்றிதான் வழிநூல் செய்யணும். ஒன்னு தொகுத்து செய் சுருக்கீரு, அல்லது விரித்து செய், அல்லது சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கு விரிக்க வேண்டிய விரிச்சு ரெண்டையும் கலந்து செய், அல்லது அது வேற மொழியில இருக்கா நீ தமிழ் தமிழ்ல மொழிபெயர்த்துக்கும். இந்த நாலு வகையில அதை அப்படியே அந்த சொற்களையும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சா இல்லையா, அது இப்படி இவர் அப்படி வச்சிருக்கிறாரு சில இடங்கள்ல. அவ்வாறன்றி அன்றவை பதிதான் ஒன்றென்று அறையும், இது சிவஞான போதத்துல வர வரக்கூடிய சொற்கள் இவையெல்லாம். அப்புறம் உருவோடு கருவி எல்லாம் எனவும் திராண்டும், திராண்டும்னு என்ன, பிற ஆண்டும்னு பிரிச்சுக்கோங்க, பிற இடங்களிலும் இன்னும் சில இடங்களிலும் சிலவற்றை முதல் நூலில் கிடந்தவாறே கூறுதல். முதல் நூல எப்படி இருக்கோ அப்படியே சொல்றாரு இல்லையா, அதை சுருக்கியோ விரிச்சியோ தானே சொல்லணும், அதை அப்படியே சொல்றாரு, கிடந்தவாறே கூறுதல். வழிநூலுக்கு மரபு அன்று, இது வழிநூலுக்கு மரபு ஆகாது, ஏன்னா அது நாலு முறையில ஏதாவது ஒரு முறையை தான் பின்பற்றி சொல்லணும்ன்றான். இவர் அதுல உள்ள சொற்களை தொடர்களை அப்படியே எடுத்து சில இடங்கள்லையும் இன்னும் வேற இடங்கள்லையும் சொல்றாரு, இது வழிநூலுக்கு மரபு அன்று போலும், இது வழிநூலுக்கு பொருந்தாத மரபு போலும். அப்படின்னா பொருந்துவதுதான் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு விதி இருக்கு, சுருக்கியும் விரிச்சும்.